அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். புதுவையின் புதிய முதலமைச்சர் வி நாராயணசாமி பிபிசி தமிழோசை கழித்த பேட்டி.
அதாவது மத்திய நாங்க ஆட்சியில் இருக்கும் போது மத்திய பிரதேசத்துல, சத்தீஸ்கர்ல, ராஜஸ்தான்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அப்படி இருந்தாலும் அந்த பகுதி மக்களுக்கு நாங்க திட்டத்தை நிறைவேற்றலாம்.
வெடி விபத்து ஏற்பட்ட இலங்கை அவிசாவளை ராணுவ முகாமில் தற்போது நிலவும் சூழல் குறித்த செய்தி. கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் இலங்கை அமைச்சர் பசில் ராஜபக்சே பிணையில் விடுவிக்கப்பட்ட செய்தி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா, மரிய மைக்கேல்.
கடந்த மாதம் பெருமளவிலான ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்ட பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நபர் பிரான்சில் நடைபெறவிருக்கும் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் தொடர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்ததாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிரிகாயர் மௌட்டாக்ஸ் என்ற அந்நபர் தீவிர தேசியவாத கொள்கைகளால் உந்தப்பட்டுள்ளார் என்று யுக்ரைனின் புலனாய்வு நிறுவனம் வர்ணித்துள்ளது. பாலங்கள், நெடுஞ்சாலைகள், ஒரு மசூதி, ஜபா ஆலயம் ஆகிய இடங்கள் அவரது தாக்குதல்களுக்கு சாத்தியமான இலக்குகளாக சந்தேகிக்கப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகள் இந்த வழக்கை பற்றி பெரிதாக எதுவும் தெரிவிக்காத நிலையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் குற்றங்களை ஆராயும் குழுவிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது.
நாட்டின் உளவு நிறுவனத்தின் உள்ளூர் அலுவலகம் தாக்கப்பட்டு 5 பேர் கொல்லப்பட்டதை பயங்கரவாத தாக்குதல் என்று ஜோர்டான் அரசு தெரிவித்திருக்கிறது. கோழைத்தனமான இத்தாக்குதலை கண்டிக்கிறோம். வேறு முக்கிய இடங்களை இலக்கு வைக்க முடியாததால் பாக்கா முகாம் தாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் அம்மானுக்கு அருகில் உள்ள அகதிகள் முகாமில் இந்த கொலைகள் நடத்தியோர் பற்றி பாதுகாப்பு படைப்பிரிவுகள் புலனாய்வு மேற்கொண்டு வருவதாக பேச்சாளர் முகமது முமாமி தெரிவித்திருக்கிறார்.
சீன அரசு நாட்டின் கல்லூரி நுழைவுத் தேர்வில் காப்பி அடிப்பவர்கள் 7 வருடம் வரை சிறை தண்டனை பெறக்கூடிய வகையில் குற்றவியல் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. 9 மணி நேர தேர்வில் மோசடி நடப்பதை தடுப்பதற்காக ஒரு புதிய சட்டத்தையும் பல வழிமுறைகளும் இந்த வருடம் பயன்படுத்தப்பட உள்ளது. சம்பந்தப்பட்ட நபருக்கு பதிலாக வேறொரு நபர் தேர்வு எழுதுவதை தடுக்க சில பள்ளிகள் முகங்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தையும் கைரேகை பதிவுகளையும் பயன்படுத்தி வருகின்றன.
கென்யாவின் கிசுமு நகரத்தில் போராட்டக்காரர்கள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். எதிர்ப்பு பேரணி ஒன்றின் மீது போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆளும் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கென்யாவில் வாரந்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நீதிமன்ற ஆணை ஒன்று பேரணிகளை தடை செய்துள்ளது. கடந்த வாரம் அதிபர் கென்யாட்டா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரயிலா ஒடிங்கா இடையே நடைபெற்ற சந்திப்பானது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை.
பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சுமார் 2000 உயர் தொழில்நுட்ப கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காணிப்பு கேமராக்கள் அரசாங்க கட்டிடங்கள் மற்றும் நகரம் முழுவதிலும் உள்ள வணிக மையங்களில் நிறுவப்பட்டுள்ளது. முகத்தை அடையாளம் காணும் மென்பொருள் உள்ளிட்ட நவீன வசதிகள் அந்த கேமராக்களில் உள்ளன. அவற்றின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் புதிதாக கட்டப்பட்ட மையம் வெடிகுண்டு தாக்குதல்களையும் தாங்கும் திறன் கொண்டது.
பலுஜா நகரை IS தீவிரவாதிகளிடமிருந்து மீட்பதற்காக அரசு படைகள் நடத்திய தற்போதைய படை நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்ட பல ஈராக்கியர்கள் தாங்கள் சித்திரவதைக்கு ஆளானதாக தெரிவித்திருக்கின்றனர். பலுஜாவின் வடக்கு பகுதி நகரை சேர்ந்த 600 ஈராக்கியர் ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்பட்ட போது இந்த தகவல்கள் வெளியாயின.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலாவதாக இந்திய கண்ணோட்டம். புதுவை யூனியன் பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக இன்று வி நாராயணசாமி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இது குறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
புதுச்சேரியின் புதிய முதலமைச்சர் வி நாராயணசாமி மற்றும் 5 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இன்று பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
வி நாராயணசாமி என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுநிதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் கோன்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன்.
புதுச்சேரியில் முதல் முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பதவியேற்கும் நிகழ்ச்சி காதி திடல் பகுதியில் நடைபெற்றது. நாராயணசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறும் நமச்சிவாயம், கந்தசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ், ஷாஜகான் மற்றும் கமலக்கண்ணன் ஆகியோர் இன்று பதவியேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் பொருளாளருமான MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பதவி கிடைக்காத காரணத்தால் அவர் அதிருப்தியில் உள்ளதாகவும், அதன் காரணமாகவே இன்றைய நிகழ்ச்சியை அவர் புறக்கணித்தார் என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதவியேற்றுக் கொண்ட புதிய அமைச்சரவையின் கூட்டம் ஒன்று உடனடியாக நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்த இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஆகஸ்ட் மாதம் முதல் குடும்பம் ஒன்றுக்கு மாதந்தோறும் 20 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என அறிவித்தார். அதே போல மின் கட்டணம் தொடர்பான விவகாரத்தில் 100 யூனிட் வரையிலான பயன்பாட்டிற்கு 50% மானியம் வழங்கப்படும் என்பது போன்ற அறிவிப்புகளையும் நாராயணசாமி வெளியிட்டார்.
வீட்டு மின் நுகர்வோர்களுக்கான மின் நுகர்வு கட்டணத்தை குறைச்சிருக்கோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல அதை 50% குறைத்து எங்களுடைய அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது. அந்த 50% இப்ப முதல் கட்டமாக 100 யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு அவர்கள் அந்த மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 50% உடனடியாக அவர்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது
என்றார் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பு அது. புதுச்சேரியில் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை பதவியேற்றுள்ள நிலையில் தேசிய அரசியல் அதன் போட்டி கட்சியான மத்திய பாஜக அரசுடன் அது எவ்வாறு சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளப் போகிறது என்று முதலமைச்சர் நாராயணசாமியிடம் கேட்டார் மணிவண்ணன்.
மத்திய அரசு எங்களுக்கு எதிரான அரசு நீங்க சொல்ல முடியாது. மத்திய அரசுனா எல்லா மக்களுக்கும், எல்லா மாநிலத்துக்கும், எல்லா மாநிலத்துக்கும்
மாற்று கட்சி, அதாவது வேறொரு கட்சி உங்களுக்கு போட்டி கட்சி ஆட்சியில் இருப்பதால் கேட்டேன்.
அதாவது மத்தியில நாங்க ஆட்சியில் இருக்கும் போது மத்திய பிரதேசத்துல, சத்தீஸ்கர்ல, ராஜஸ்தான்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த பகுதி மக்களுக்கு நாங்க திட்டத்தை நிறைவேற்றணும், எந்த விதமான பாரபட்சம் இல்லாம. அதே போல நரேந்திர மோடி அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இங்கே வந்து நீங்கள் இந்த புதுச்சேரியில நீங்கள் வருகின்ற முதலமைச்சராக பதவியேற்ற இதே நேரத்தில் துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் ஓரிரு தினங்களுக்கு முன்பு. அவரும் வந்து சில ப்ரோஆக்டிவாக சில அறிவிப்புகளை எல்லாம் விடுத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் துணைநிலை ஆளுநருக்கு சற்று அதிகாரங்கள் அதிகமாக இருப்பதான ஒரு சட்ட ஒரு நிலைமை இருப்பதால் இது ஒரு அவருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கும் இடையே ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தும் என்று சிலர் கருதுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
துணைநிலை ஆளுநருடைய எண்ணம் வந்து, அதாவது புதிய மாநிலத்துடைய வளர்ச்சி, எங்களுடைய எண்ணமும் புதிய மாநிலத்தின் வளர்ச்சி தான். அதுல மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. அதனால வந்து நாங்க இணைந்து செயல்படுவோம். புதுவை மாநில வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களையும் நிறைவேறும்.
உங்களது அமைச்சரவை உருவாக்கும் பணி முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் அதிலே அதிருப்தி இருப்பதாகவும், சிலருக்கு இதிலே மனக்கசப்பு இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. உதாரணத்துக்கு லட்சுமி நாராயணன் போன்ற MLAக்கள் பதவியேற்பு விழாவையே புறக்கணித்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இது
அது மாதிரி ஒன்றும் இல்லை. அவர் பொறுத்த வரைக்கும் அவரு நேற்று தினம் கூட அவர்கிட்ட தொலைபேசியில் பேசுறேன், நேரடியாக சந்திச்சேன். அது மாதிரி எந்த கருத்து வேறுபாடுல நாங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுவோம்.
நீங்கள் எந்த தொகுதியிலே போட்டியிட போவதாக முடிவு செய்திருக்கிறீர்கள்?
அது நான் முடிவு பண்ண பிறகு சொல்றாங்க.
புதுவை முதல்வர் நாராயணசாமி, வழக்கறிஞர்கள் சட்ட விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட புதிய திருத்தத்தை எதிர்த்து இன்று சென்னையில் வழக்கறிஞர்கள் கண்டன பேரணி நடத்தினர். இது குறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்திய சட்ட திருத்தத்திற்கு எதிரான கண்டன பேரணி ஒன்றை தமிழக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று சென்னையில் நடத்தினர். இந்த பேரணி திருவல்லிக்கேணியிலிருந்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை வரை நடைபெற்றது. அதில் பங்கேற்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் பால் கனகராஜ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் இல்லாத சட்ட திருத்தத்தை தமிழகத்தில் மட்டும் அனுமதிக்க முடியாது என்றார்.
இந்த புதிய சட்ட திருத்தத்தை வைத்துக் கொண்டு எங்களால் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காட முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நாங்களாகவே எங்களுடைய வழக்கறிஞருடைய கோட்டு, கவுனு, பேண்டு எல்லாத்தையும் எடுத்து சென்று பார் கவுன்சிலரிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்க சென்று விடுவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம்.
வழக்கறிஞர்கள் உறக்க பேசுவதற்கு கூட தண்டனை விதிக்கும் சட்ட விதிமுறை என்பது வழக்கறிஞர்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பது போன்றது என கூறிய பால் கனகராஜ், தங்களுக்கு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து ஆதரவு தரும் என நம்பிக்கை வெளியிட்டார். அதை தொடர்ந்து பேசிய அவர்,
உடனடியாக இந்த புதிய சட்ட திருத்தத்தை மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்கள் திரும்ப பெற வேண்டும், எந்த நிபந்தனையுமின்றி திரும்ப பெற வேண்டும். மாநிலம் தழுவிய வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் ஒரு போராட்ட குழுவை அமைத்து அந்த போராட்ட குழு இந்த வழக்கறிஞர் எதிரான சட்ட திருத்தத்தை திரும்ப பெறாவிடில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், போராட்ட வழிமுறைகள் உத்திகள் எல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள்
என்றார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவரான பால் கனகராஜ். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைய பேரணியில் பங்கேற்றிருந்தனர். இந்த போராட்டம் உச்சநீதிமன்றத்திற்கோ உயர்நீதிமன்றத்திற்கோ எதிரானது கிடையாது என்றும் கூறிய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர், இது தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்யவும் தங்களின் ஒற்றுமையை பறைசாற்றவுமே நடத்தப்பட்டதாக கூறினார்கள். முன்னதாக கடந்த மாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்திய சட்டத்திருத்தம் ஒன்றில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அதுவரையில் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு மட்டுமே வழக்கறிஞர்களை தண்டிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அதிகாரம் தங்களுக்கு எதிரானது என வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பு அது. இனி இலங்கை கண்ணோட்டம். கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் இலங்கை அமைச்சர் பசில் ராஜபக்சேவுக்கு மாலையில் பிணை வழங்கப்பட்டது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு பூகோட மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக பசில் ராஜபக்ச இன்று காலை பாரிய நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழு முன் ஆஜரானார். வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட போலீசார் பின்னர் அவரை கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பசில் ராஜபக்சவுக்கு பிணை வழங்குவதாக நீதிபதி அறிவித்தார். இதன்படி பசில் ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களை நீதிமன்றம் முற்றாக தடை செய்வதாக அறிவித்தது. கருப்பு பணத்தை பயன்படுத்தி மல்வானை பகுதியில் காணியொன்றை வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கருப்பு பணத்தை பயன்படுத்தி மாத்தறை பகுதியில் காணியொன்றை வாங்கியமை தொடர்பாக அண்மையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மாத்தறை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார். அதேபோன்று திவினகும திணைக்களத்துக்கு சொந்தமான நிதியை மோசடி செய்தமை தொடர்பாக பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. நேற்று வெடிவிபத்து ஏற்பட்ட அவிசாவளை ராணுவ முகாம் அருகிலுள்ள பகுதிகளில் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வரையில் பிரவேசிக்க வேண்டாம் என ராணுவம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளை தருகின்றார் எமது செய்தியாளர் உதயகுமார்.
வெடி விபத்து ஏற்பட்ட அவிசாவளை சாலாவ ராணுவ முகாமை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் வரை அங்கு பிரவேசிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர பிரதேசவாசிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெடிப்பு காரணமாக பரவிய தீ தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த ராணுவ பேச்சாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வெடிப்பு காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்ற பிரதேசவாசிகள் தற்போது வீடுகளுக்கு செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த ராணுவ பேச்சாளர் தேடுதல்கள் முடிவடையும் வரை சம்பந்தப்பட்ட பிரதேசத்துக்கு பிரவேசிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார். விபத்து ஏற்பட்ட ராணுவ முகாமை அண்மித்த சுமார் 1 கிலோமீட்டர் வரையிலான சுற்றுப்புறத்தில் வசிக்கும் மக்கள் அந்த பிரதேசத்துக்கு பிரவேசிக்க கூடாதென்று தெரிவித்த ராணுவ பேச்சாளர் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை மீறுவதன் மூலம் ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார். இதேவேளை இந்த வெடிப்பு காரணமாக இதுவரை 1 இராணுவ அங்கத்தவர் மரணமடைந்துள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் பாலித்த மகிபால தெரிவித்தார். காயமடைந்த 3 இராணுவத்தினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடிப்பு காரணமாக காயமடைந்த சாதாரண மக்கள் 47 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த டாக்டர் மகிபால மேலும் 37 பேர் சிகிச்சைகளை பெற்று வெளியேறி சென்றுள்ளதாக தெரிவித்தார். இன்று பகல் வரை ராணுவ முகாமுக்குள் இருந்து அடிக்கடி வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். வெடிப்பு காரணமாக ராணுவ முகாமை அண்மித்த 100 கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வெடிப்பு குறித்து போலீசாரும் ராணுவத்தினரும் 2 விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த வெடிப்பு காரணமாக சூழல் பாரிய அளவில் மாசடைந்துள்ளதாக தெரிவித்த சுகாதார சேவை பணிப்பாளர் குடிநீரை பெற்றுக்கொள்ளும் கிணறுகளை மூடி வைக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.